நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நேர்களே, தமிழ்நாட்டில் ஒருவர் குற்றம் புரிந்ததாக சந்தேகிக்கப்பட்டால் காவல்துறையினர் அவரை விசாரணைக்காக காவல்துறைக்கு அழைத்து செல்ல முடியும். அப்படி கொண்டு செல்லப்பட்டவர் 24 மணி நேரத்திற்கும் அதிகமாக காவலில் வைக்கப்பட ஒரு நீதிபதியின் அனுமதி பெறப்பட வேண்டும். அந்த நீதிபதி காவலில் இருப்பவர் நலமாக இருக்கிறாரா என்பதை கேட்டறிந்த பின்னர்தான் பொதுவாக அதற்கு அனுமதி வழங்குவார். காவலில் வைக்கப்பட்டிருப்பவர் மனநிலையில் அல்லது உடலில் ஏதாவது காயங்கள் இருந்தால் மருத்துவர் ஒருவர் அவரை பரிசோதிக்க வேண்டும். சிறைக்கு எடுத்து செல்லப்படுபவர் சிறைக்குள் அனுமதிக்கப்பட முன்னரும் சிறையிலிருந்து வெளியேறும் முன்னரும் மீண்டும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார். இதனை மனதில் வைத்து தொடரும் நிகழ்ச்சியை கேட்போம், வாருங்கள்.
தமிழகத்தின் சாத்தான் குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் என்ற இருவர் கோவில்பட்டி சிறைச்சாலையில் உயிரிழந்த விவகாரம் நாம் அறிந்த செய்தி. இது தொடர்பான வழக்கை உயர் நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து விசாரித்து பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இந்த இருவரின் மரணத்திற்கு தமிழ்நாட்டின் காவல்துறை, நீதித்துறை, மருத்துவத்துறை மற்றும் சிறைத்துறை நான்குமே தமது கடமைகளை செய்ய தவறிவிட்டதா என்று அறிவதற்காக அந்தந்த துறையில் நிபுணர்களான 4 பேரை தொடர்பு கொண்டு கேட்டோம். காவல்துறை தனது கடமையை செய்ய தவறிவிட்டதா என்று கேட்டறிய ஓய்வு பெற்ற காவல்துறையின் துணை தலைமை இயக்குனர் நடராஜன் அவர்களை தொடர்பு கொண்டோம்.
இந்த சம்பவம் நடந்திருக்குது, அது நடக்கக்கூடாத சம்பவம், அது நடந்திருக்கிறது, அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லணும், சொல்லுங்க.
தமிழக காவல்துறை இன்னும் அவதானமாக செயல்பட்டிருந்தால் இப்படியான சம்பவத்தை தவிர்த்திருக்கலாமா என்பதுதான் கேள்வி ஐயா.
காவல்துறை தவறு, அங்க இருக்கிற இருப்பவர்கள், காவல் நிலையத்தில் இருப்பவர்கள் தவறு செய்ததால் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழக்கூடாது என்பதற்காகவே, அதாவது காவல்துறை பிணையில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அவருடைய மனித உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுகிறது. காவல்துறையினுடைய பயிற்சியிலும் இது வலியுறுத்தப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதையும் மீறி சில பேர் அங்க இருக்க சந்தர்ப்ப சூழலில் இம்மாதிரியான தவறுகளில் ஈடுபடுகிறார்கள், அது கண்டனத்துக்குரியது. அதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு அவர்களுக்கு தண்டனை பெற்று தரப்படும், அது சந்தேகமே இல்லை. அது செஞ்சிருக்கிறோம். இதுல வந்து 160 வருடங்களாக இயங்கக்கூடிய ஒரு தமிழக காவல்துறை, இந்தியாவிலேயே மிக தொன்மையான காவல்துறைனா தமிழக காவல்துறை தான். அதிகமான அவர்கள் மிக சிறப்பான பணிகளை ஆற்றியிருக்கிறார்கள். ஆனால் இம்மாதிரியான ஒரு சறுக்கல்கள் வரும்பொழுது ஒட்டுமொத்த காவல்துறையும் தலைகுனிய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இது வந்து நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியது, கண்டனத்துக்குரியது, அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழாமல் தவிர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அது தொடர்ந்து அது நடவடிக்கை எடுக்கப்படும், எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதையும் மீறி சிலது வந்து சில நேரங்கள் இம்மாதிரியான நிகழ்வுகள் வந்து விடுகிறது. அப்புறம் இப்ப கொரோனா பாதிப்பால எல்லோருக்கும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. எல்லாருக்கும், பொதுமக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, காவல்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில்தான் எல்லோரும் இயங்குகிறார்கள். சோ அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் மீறி ஒரு வார்த்தைகள் அது மேலே போகும்போது இம்மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள் நிகழ்ந்து விட்டது. ஆனால் கண்டனத்துக்குரியது, அது தவிர்க்கப்பட வேண்டும். அதுதான் அவர்களுக்கு நாம் பயிற்சியில் சொல்கிறோம், திரும்ப திரும்ப அவர்களுக்கு பயிற்சி வலியுறுத்தப்படுகிறது. இது ஒன்றுதான், ஏன்னா மனித உரிமைகள், தேசிய மனித உரிமைகள் ஆணையம், அப்புறம் மாநில மனித உரிமைகள் ஆணையம், அதை திரும்ப திரும்ப இவர்களுக்கு வலியுறுத்தி, அது மட்டுமல்ல இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அது அவர் காவல்துறை ஆளுநர்களுக்கும் தெரியும், இந்த மாதிரியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதையும் மீறி அவர் செய்தார் என்றால் அவர் வந்து ஒரு அரக்கன், அவர் காவல்துறை இருப்பதற்கு தகுதியற்றவர். நிச்சயமாக அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அதற்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவருக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இது வந்து ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டது. அதற்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் நாம் பழி சொல்லலாகாது, அது தவறு. இவ்வளவு பேர் மிக சிறப்பாக காவல் பணி செய்து இந்த கொரோனா தொற்றில் உயிரிழந்த காவலர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள். அம்மாதிரியான சூழலில் இந்த நிகழ்வு நேர்ந்து விட்டது மிகவும் வருத்தத்துக்குரியது. அதுவும் அமெரிக்காவில் மினிசோட்டாவில் அந்த ஃப்ளாய்டு அந்த இறப்பிற்கு பிறகு உலகமே அதிர்ந்திருக்கும் போது இம்மாதிரியான ஒரு நிகழ்வு தமிழகத்தில் நிகழ்ந்து விட்டதே என்று எங்கள் எல்லோருக்கும் மிக மிக வருத்தம் தலைக்குனிவு ஏற்பட்டு விட்டது. இது தவிர்க்கப்பட வேண்டியது தவிர்க்கப்படும். நாம் திரும்பி அதை மாதிரியான நிகழ்வுகள் நடக்காமல் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மேல் அதிகாரிகள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதற்காக ஒரு பிரயத்தனப்பட்டு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
நீங்கள் சொன்னது போல் தமிழ்நாடு காவல்துறை பல வருடங்களாக சிறப்பாக செயற்பட்டாலும் இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதானே இருக்கிறது. அதனையும் நாங்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அதனால் அவர்கள் குறித்த ஒரு தவறான விம்பம் பிறப்பிக்கப்படுகிறது.
ஆனால் அது பண்ணுவார், அதாவது இது மாதிரி ஒரு சம்பவம் நிகழும் போது வேண்டுமென்றே பல குற்றச்சாட்டுகளை கொடுப்பார்கள், கீழே போட்டு மதிப்பார்கள். ஏன்னா காவல்துறை அவருடைய பணியே அது மாதிரியான பணி. எல்லோரையும் திருப்தி செய்து விட முடியாது, எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டால் எல்லோரையும் திருப்தி செய்ய முடியாது. அதனால இந்த காவல்துறையினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். அதாவது அவர்கள் நியாயமாக நடவடிக்கை எடுத்தாலும் அவருடைய நடவடிக்கை மீது நம்பிக்கை இருக்காது. அந்த மாதிரியான ஒரு ஒரு காவல் நிலையத்தில் ஒரு பிராது கொடுப்பவர் ஒருவர் வந்தார், எதிர் பிராது ஒருத்தர் இருப்பார், எதிராளி ஒருத்தர் இருப்பார், இரண்டு இருவரையும் நாம் திருப்தி செய்ய இயலாது. அம்மாதிரியான சூழ்நிலையில் ஒருவருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி நிச்சயமாக இருக்கும் காவல்துறை மீது. சாதாரணமாக நாம் ஒரு போக்குவரத்து விதிகளை மீறி மீது நடவடிக்கை எடுத்தாலே அவர் நமக்கு எதிரியாகி விடுகிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்படி இருக்கும்பொழுது அவர்கள் எல்லோரும் காவல்துறை மாதிரி தான் இப்படிதான் நடந்து கொள்வார்கள் என்று ஒட்டுமொத்தமாக அதனை உதாசீனப்படுத்துவார்கள், பழி சுமத்துவார்கள். அது நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல எதிர்கட்சியினர் மிக மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டினை பார்க்கிறோம். எல்லா நாடுகள்லயும் இந்த பிரச்சனை இருக்கும், ஆனா தமிழகத்துல இந்த காழ்ப்புணர்ச்சி மிக மிக அதிகம், திராவிட கட்சிகளுக்கு காழ்ப்புணர்ச்சி. சோ அந்த மாதிரி ஆதரவர்கள் இதனை மிக அசிங்கமாக கௌரவமாகவும் சித்தரிக்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு ஆட்சியிலும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த சம்பவங்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை, அதையும் மீறி நடக்கிறது. முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருக்க பத்மினி கற்பழிப்பு சம்பவம் ஒன்று நடந்தது. இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சம்பவம் நிகழ்ந்து விடுகிறது. ஏன்னா 1842 காவல் நிலையங்கள் இருக்கின்ற தமிழகத்துல 100,000 மேல காவல்துறை ஆளுநர்கள் இருக்கிறார்கள். எங்கேயோ ஒரு தவறு நிகழும் பொழுது ஏன்னா எல்லாருடைய நடத்தைக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக அவருடைய எந்த பள்ளியில் படித்தார், எந்த கல்லூரியில் படித்தார், அவருடைய குடும்ப நிலை என்ன, எம்மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறார், எல்லாம் தான் கணிக்க முடியாது. அது ஒரு காவல்துறை பயிற்சி, ஒரு 2 வருடங்கள் பயிற்சியில் அவர்களை ஓரளவு காவல்துறைக்கு ஏற்றவாறு நாம் தயார் செய்ய முடியும். அதையும் மீறி அவருடைய குணங்கள் என்பது இருக்கும்போது அது வெளியில் வரும்பொழுது அதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான், அதான் அழகாக சொல்வார்கள், பள்ளியில் நாம் அவர்களை சீர்திருத்தவில்லை என்றால் கடைசியில் அவருக்கு தெரிவில் தான் நமக்கு பிரச்சனை ஏற்படும். அது நான் திரும்ப திரும்ப எங்கு சென்றாலும் வலியுறுத்துவேன், பள்ளிகள் தான் முக்கியம். நல்ல இயல்புகளை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு இடம் பள்ளி. அந்த பள்ளியிலும் கல்லூரியின் அவர்களுக்கு நல்லதை சொல்லவில்லை, வீடுகளில் நல்லதை சொல்லவில்லை என்றால் அது நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதங்களை பிரதிபலிக்கும். அது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. எனக்கு அதுவும் மிகப்பெரிய தலைக்குறைவாக இருக்கிறது. காவல்துறையில் 40 வருடங்கள் பணிபுரிந்தவன், அதிகமாக நேசிப்பவன், செக்யூரிட்டி அதில் இருக்கக்கூடியவர்கள், இந்த பாதுகாப்பு துறையில் இருப்பவர்கள், இராணுவமாக இருந்தாலும் சரி, துணை ராணுவம், அப்புறம் காவல்துறை, இவர்கள் செய்யக்கூடிய பணி மிக மிக ஒரு மிக சிறந்த பணி. யாரும் செய்ய மாட்டார்கள். இதில் ஆக்குபேஷனல் ஹேசர்ட் நிறைய இருக்கும், பணி சார்ந்த சுமைகள் நிறைய இருக்கும், பணி சார்ந்த கஷ்டங்கள் நிறைய இருக்கும். அதை யாரும் செய்ய முடியாத ஒரு காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள். அதை உணர வேண்டும். ஏன்னா சமுதாயத்தை திருத்துவது என்பது சட்டத்தின் மூலமாகவோ நம்முடைய நிலைப்பாடுகள் மூலமாகவோ ஆணைகள் மூலமாகவோ ஓரளவு தான் செய்ய முடியும். அதை செய்வது அதை செய்பவர்கள் மீது நிச்சயமாக சமுதாயம் ஒரு வெறுப்பு உணர்ச்சி இருக்கத்தான் செய்யும். ஸோ அதையும் மீறி இவர்கள் பணி செய்கிறார்கள். இம்மாதிரியான நேர்வு வந்துவிட்டது. மிக மிக வருத்தம் அடிக்கக்கூடியது. அதுவும் ஒரு குடும்பத்தில் இருவர் சாவு என்பது, அதுவும் எதற்காக, அந்த காரணியும் நமக்கு ரொம்ப, ஏதோ ஒரு குற்றவாளியை பிடித்தோம், அவர் கடும் குற்றத்தை செய்துவிட்டார், அவர் மீது நடவடிக்கை எடுத்தோம் என்றால், அதில் ஏதாவது அசம்பாக நிகழ்ந்து விட்டது என்றால் கூட சமுதாயம் மன்னித்துவிடும். இதில் வந்து ஒரு சாதாரண விஷயத்திற்கு எதற்காக காவல் நிலையத்தை கொண்டு வர வேண்டும், எதற்காக அவரை துன்புறுத்த வேண்டும் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்கு அவர்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணை முடிந்து நிச்சயமாக அவர்கள் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுதான் இதுக்கு ஒரு தீர்வு. அதுதான் மற்றவர்கள், மற்ற காவலர்கள் காவல்துறை அதிகாரிகள், களப்பணியாளர்கள் இருக்கிறார்களே, காவல் நிலையங்களில் பணி செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஒரு படிப்பணையாக இருக்கும். நாம் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் என்ற படிப்பினையாக இருக்கும். பொதுமக்களும் இதை மறந்துவிட்டு திரும்ப திரும்ப சாத்தாங்குளத்தை பற்றி பேசாமல் இதை இதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும், காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஏன்னா காவல்துறை நன்றாக இயங்கினால்தான் சமுதாயம் நன்றாக இயங்கும். அது முக்கியம். ஏன்னா அமைதி இருந்தால்தான் எந்த ஒரு வளர்ச்சி படிகளும் நிகழக்கூடும். அம்மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். அதற்கு காவல்துறை மிக மிக அவசியம். எவ்வளவுதான் அவர்களை நிந்தித்தாலும், அவர்களை நாம் திட்டினாலும், நம்முடைய சிந்தனையில் இருப்பவர்கள் அவர்கள், உள்ளத்தில் இல்லாவிட்டாலும் மனதில் இருப்பார்கள். அதனால அவர்களை நாம் நிச்சயமாக ஒரு திருத்தி அவர்கள் காவல்துறை சமுதாயத்திற்கு பணி செய்யக்கூடிய ஒரு போற்றுதலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், உற்சாகத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் தமிழகத்தின் சாத்தான் குளத்தில் தந்தை மகன் என்று இருவர் காவல்துறையின் கைகளில் மரணித்ததற்கு காரணம் காவல்துறை, நீதித்துறை, மருத்துவத்துறை மற்றும் சிறைத்துறை தமது கடமையை செய்யவில்லையா என்ற கேள்விக்கு பதில் தேடும் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் ஓய்வு பெற்ற காவல்துறையின் துணை தலைமை இயக்குநர் நடராஜன் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். இறுதியாக ஒரு கேள்வி ஐயா. இந்த சம்பவம் ஜாதி அடிப்படையில் தான் நடந்தது என்று சிலர் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள், அதில் உண்மை இருக்கிறதா ஐயா?
அதாவது சாத்தாங்குளத்தில் அதிகமாக நாடார்கள் இருக்கிறார்கள், இந்துக்கு ஆசாரிகள் இருக்கிறார்கள், அப்புறம் யாதவர்கள் இருக்கிறார்கள். இது அப்புறம் அந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், எல்லா ஜாதிகளும் இருக்கிறார்கள். அதனால அதுல வந்து நம்ம ஒரு ஜாதி பிரச்சனையை ஜாதி சாயத்தை பூசக்கூடாது. அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது, நமக்கு ஒரு கீழ்நிலை என்று சொல்லலாம். கிட்டத்தாலும் ஒருவரை பார்த்தவுடன் அவர் ஜாதி என்ன என்று கேட்கக்கூடிய இந்த ஜாதியை மறக்கவே மாட்டார்கள். எவ்வளவுதான் ஜாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னால் கூட திராவிட கட்சிகள் திரும்ப திரும்ப நான் ஜாதிகள் அடிப்படை அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தேன் என்று அவர்களுடைய ஜாதியை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் பேசுவார்கள். அதனால்தான் யாருமே இந்த ஜாதியை ஜாதி பிரச்சனையாக மாற்றி விடுவார்கள். இதில் ஜாதி பிரச்சனை கிடையாது. காவல்துறையில் இருப்பவர்கள் காக்கி சீருடை அணிந்து விட்டால் அவர்கள் எந்த ஜாதியையும் சேர்ந்தவர்கள் கிடையாது. அவர்கள் வந்து காவல் இனம். அதுதான் நாங்கள் அவர்களை பார்ப்பதுதான். அந்த வகையில் தான் அவர்கள் எல்லோரையும் எந்த ஒரு பிரச்சனையும் அணுகுவார்கள். சாத்தாங்குளத்தை எடுத்துக்கொண்டு நான் அங்கு பணிபுரிந்திருக்கிறேன். அந்த காவல் நிலையம் எனக்கு பரிச்சயமான ஒரு இடம் சாத்தாங்குளம் என்பது. அந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரி, ஏன்னா அந்த இடமே ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கும். ஒரு அதிகமான விளைச்சல் கிடையாது, தண்ணீர் பற்றாக்குறை, நீடு நெட்டையான பனைமரங்கள், பனங்களை இறக்கிதான் அவர்களுக்கு, இந்த பதநீர் அடைக்கிதான் அவர்களுக்கு ஒரு தொழிலாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த சாத்தாங்குளம் நகரத்துல அந்த தொழில் செய்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டு, ஆனால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நல்ல ஒரு சாமர்த்தியமான மக்கள், வியாபார நுணுக்கங்கள் தெரிந்த மக்கள். அவர்களுக்கு நிறைய கைவண்ணம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஆசாரிகள் மிக சிறந்த உலக, அதாவது இந்தியா அளவில் அவர்களுடைய வெள்ளி ஆபரணங்கள் பிரபலமானவை. அது அனைத்து தெரியாது. அதே மாதிரி அந்த இருக்கக்கூடிய இப்ப கோபால் பொதுப்படியை கூறுகிறோம், அந்த கோபால் பொதுப்படி தயார் செய்பவர் அந்த சாத்தாங்குளத்துக்காரர் மாதிரி வணிகத்தில் மிக சிறந்தவர்கள். அதனால இது ஜாதி பிரச்சனையாக நம்ம அதை பார்க்கக்கூடாது. இது ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டது. நிச்சயம் அதில் வந்து ஒரு அந்த பாதிக்கப்பட்டோ ஒரு இனத்தை சேர்ந்தவர் என்பதை வைத்துக் கொண்டு நாம் இதை ஜாதி இப்ப எவ்வளவோ அது ஒரு கட்சி இதுவா அந்த கோணத்தில் பார்க்கிறார்கள், ஜாதி கோணத்தில் பார்க்கிறார்கள். இதெல்லாம் வந்து தமிழகத்தின் ஒரு சாபக்கேடு என்று கூறலாம். இந்த தமிழக சமுதாயத்தின் சாபக்கேடு. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஜாதியை மறக்கவே மாட்டார். ஜாதியை வைத்துக் கொண்டுதான் எல்லாவற்றையும் அவர்கள் செய்வார்கள். அதனால்தான் இந்த பிரச்சனை. இதனால ஜாதியை மறந்துவிட வேண்டும். இதில் ஜாதி பிரச்சனை கிடையாது. இது வந்து காவல்துறையினுடைய ஒரு அதிகார துஷ்பிரயோகம் என்றுதான் நான் கூறுவேன். அதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும், எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
மிக்க நன்றி ஐயா, உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துகளுக்கும். SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நன்றிகள்.
நன்றி நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.